வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 3. வாசிப்பவர் மதுமிதா. எனக்காக கனகசபை படிப்பதும் எனக்காக அவன் அடிபடுவதும் என் தாயாருக்கு சில நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்தது. பிற்பாடு தெரிந்ததாக தோன்றுகிறது. ஒரு நாள் அவர்கள் என்னையும் கனகசபையையும் அழைத்து இருவருக்கும் இலை போட்டு கனகசபை இலையில் மட்டும் அன்னம் பச்சனம் முதலியவர்களை படைத்து என்னுடைய இலையில் ஒன்றும் படையாமல் வெறுமையாய் விட்டுவிட்டார்கள். என் மாதாவை பார்த்து எனக்கும் அன்னம் படைக்கும்படி வேண்டினேன். அவர்கள் கனகசபை அமுது செய்வதை பார்த்து கொண்டிரு என்றார்கள். அவன் அமுது செய்கிறதை பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு பசி அடங்குமா என்றேன். அவன் படிக்கிறதையும் அடிபடுகிறதையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு வித்தை வருமா என்றார்கள். நான் உடனே நாணமடைந்து மாதாவின் முகத்தை பார்க்கிறதை விட்டு பூமி தேவி முகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அன்றைய தினம் எனக்கு அன்னப்பிடி வெள்ளப்பிடியாயிட்டது. எனக்காக ஒரு ஏழை பிள்ளையை அடிபடும்படி செய்வித்தது பெரிய அக்கிரமம் என்று என் தாயார் விஸ்தாபிரசங்கம் செய்தது மட்டுமன்றி என்னை பார்த்து நீ பட வேண்டிய அடியை கனகசபை ஏற்றுக்கொண்டால் நீ அனுபவிக்கிற சுகங்களிலும் அவனுக்கு பங்கு கிடைக்க வேண்டியது நியாயம் என்று சொல்லி அன்று முதல் அன்ன வஸ்திர பூஷணாதி விஷயங்களில் எனக்கும் கனகசபைக்கும் யாதொரு பேதமும் இல்லாமல் இருவரையும் ஒரே தன்மையாய் நடத்தி வந்தார்கள். இனிமேல் நான் என் வீட்டில் படிப்பது சரியல்லவென்று என் மாதாவின் அபிப்பிராயப்படி எங்களுடைய சம்பந்தி முதலியார் வீட்டில் அவருடைய மகளோடு கூட வேறொரு தகுந்த உபாத்தியாயரிடத்தில் நானும் கனகசபையும் படிக்கும்படி திட்டம் செய்தார்கள். அன்று முதல் என் படிப்பும் பிழைத்தது. கனகசபை முதுகும் பிழைத்தது. கனகசபையிடம் தகப்பனார் சாந்தலிங்கம் பிள்ளையை என் தாயார் கைவிடாமல் அவரை எங்கள் குடும்பத்தில் பிரதான காரியஸ்தராக நியமித்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் சம்ரட்சணை செய்து வந்தார்கள். சம்பந்த முதலியார் யாரென்றால் அவர் என் தாயுடன் பிறந்த அம்மான். அவருடைய பாட்டனார் என்னுடைய பாட்டனாரைப் போலவே கர்நாடக ராஜாங்கத்தில் உத்தியோகம் செய்து அநேக திரவியங்களை ஆர்ஜித்துக் கொண்டு சத்தியபுரியில் வசித்து வந்தார். அவருடைய குமாரன் சந்திரசேகர முதலியாருக்கு சம்பந்தி முதலியாரும் என் தாயாரும் சந்ததிகள். அவர்களுக்கும் எங்களுக்கும் நெடுங்கால அனுபந்தம். மேற்படி சம்பந்தி முதலியாரும் எங்களைப் போலவே தனத்தில் மிகுந்தவர். அவருக்கு வெகுகாலம் பிள்ளை இல்லாமல் இருந்து பிற்பாடு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண்ணுக்கு ஞானாம்பாள் என்று நாமகரணம் செய்தார்கள். உலகத்தில் இருக்கிற அழகுகளெல்லாம் கூடி ஒரு வடிவம் எடுத்து வந்தார் போல அவள் அதிரூப லாவண்யம் உடையவள். அவளுடைய குணாதிசயங்களை யோசிக்கும் இடத்தில் ஞானாம்பாள் என்கிற பெயர் அவளுக்கே தகும். அவளுடைய பிதா சம்பந்தி முதலியார் பிரபலமான திரவியவந்தராயிருந்தும் செலவழிக்கிற விஷயத்தில் அவருக்கு சமமான தரித்திரர்கள் ஒருவரும் இல்லை. அவர் பிராணத்தியாகம் செய்தாலும் செய்வாரே அல்லாது பணத்தியாகம் செய்ய மாட்டார். கொடு என்கிற வார்த்தையை கேட்டால் அவர் காதில் நாராசம் காய்ச்சிவிட்டது போல் இருக்கும். சங்கீதம் வாசிக்கிறவர்கள் தா தா என்று தாளம் போட்டாலும் அவர் சண்டைக்கு வருவார். யாராயினும் ஒருவர் தாதனை பார்த்து தாதா என்று கூப்பிட்டாலும் அவர் சகிக்க மாட்டார். இப்படிப்பட்ட கிருபண சிரோமணியை ஞானாம்பாள் 5 வயது குழந்தையாயிருக்கும் போது ஒரு வார்த்தையினாலே திருப்பிவிட்டாள். எப்படி என்றால் அவருடைய கிராம குடிகள் செலுத்த வேண்டிய குத்தகை பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அவர்களை அவர் பொக்கிஷ அறைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்கள் கொண்டு வந்த பணத்தை திருப்பி திருப்பி 10 தரம் எண்ணி வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு செலவு கொடுத்து அனுப்பினார். அவர்கள் வெளியே போகும்போது அந்த லோபியின் பணப்பெட்டிகளை நாம் பார்த்து விட்டோம். ஆதலால் நாமும் இனிமேல் பணக்காரர்கள்தான். அவரும் பணத்தை பார்க்கிறதை தவிர செலவழிக்கிறதில்லை, நாமும் அப்படித்தான் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டு போனார்கள். அப்போது தெருவில் விளையாடி கொண்டு தகப்பனாரிடம் போய், ஐயா, லோபி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டாள். அவர், லோபி என்றால் ஈயாதவன் என்று சொன்னார். அவள், அப்படியானால் உங்களை பல பேர்கள் லோபி லோபி என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு மகளாய் இருக்க எனக்கு வெட்கமாயிருக்கிறது என்று மழலை சொல்லால் உளறிக்கொண்டு சொன்னதை கேட்ட உடனே சம்பந்தி முதலியாருக்கு வெட்கம் உண்டாகி அன்று முதல் அவர் லோப குணத்தை விட்டு தாதா என்று பலவேறும் சொல்லும்படி புது மனுஷனாகி மாறிவிட்டார். தாத்தா ஞானாம்பாளுடைய புத்தி தீட்ச நியம் தெரியும்படியாக இன்னொரு விசேஷம் தெரிவிக்கிறேன். ஒரு நாள் தமக்கு சமானமானவர்கள் ஒருவரும் இல்லை என்கிற கர்வத்தோடும் கூடிய ஒரு பெரியவர் சம்பந்தி முதலியார் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போது அவ்விடத்தில் இருந்தவர்கள் ஞானாம்பாளை காட்டி, இந்த குழந்தை இவ்வளவு சிறு பிரயாயத்தில் அதிக தீட்சண்யம் உள்ளதாய் இருக்கிறது என்கிறார்கள். அதை கேட்ட அந்த பெரியவர், சிறு வயதிலே புத்திசாலியாய் இருக்கிற பிள்ளை பிற்பாடு மட்டியாய் போகிறது சகஜம் என்றார். உடனே ஞானாம்பாள் அவரை பார்த்து, தாங்கள் சிறு பிரயாத்தில் அதிக புத்திசாலியாய் இருந்திருப்பவர்கள் என்று நினைக்கிறேன் என்றாள். உடனே அவர் நாணமடைந்து அவருடைய கர்வத்தை விட்டுவிட்டார். என் தாயார் உத்தரவுப்படி நானும் கனகசபையும் சம்பந்தி முதலியார் வீட்டிற்கு போய் ஞானாம்பாளுடைய உபாத்தியாயராகிய கருணானந்த பிள்ளையிடத்தில் கல்வி கற்க ஆரம்பித்தோம். எங்களுடைய படிப்பை பரிசோதிப்பதற்காக அந்த உபாத்தியாயர் எங்களை பார்த்து, உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனை என்று கேட்டார். அதற்கு உத்தரம் சொல்ல தெரியாமல் நான் கனகசபை முகத்தை பார்த்தேன். அவன் ஆகாசத்தை பார்த்தான். பிற்பாடு ஏதாவது சொல்லி தொலைக்க வேண்டுமே என்று நினைத்து உயிரெழுத்து 50, மெய்யெழுத்து 100 என்றேன். உடனே உபாத்தியாயர் அதிகாரம் செய்து, நீ சொல்வது சரியல்ல, ஞானாம்பாளை அழைத்து வா என்று உத்தரவு கொடுத்தார். நான் ஞானாம்பாளிடத்திலே போய் உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனை என்று கேட்க அவள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 என்று சொன்னாள். நான் உயிரெழுத்து 50, மெய்யெழுத்து 100 என்று அவ்வளவு அதிகமாக சொல்லியும் உபாத்தியாயர் ஒப்புக்கொள்ளவில்லையே, நீ குறைத்து சொல்கிறதை அவர் ஒப்புவாரா என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு போய் உபாத்தியாயர் முன்பாக விட்டேன். அவள் அவரிடத்திலும் முன் சொன்னபடியே சொன்னாள். உபாத்தியாயர் அவள் சொன்னதுதான் சரி என்று எங்களுக்கு தெரிவித்தார். இவ்வகையாக நாங்கள் ஞானாம்பாளுக்கு வயதில் மூத்தவர்களாயிருந்தாலும் கல்வியில் அவளுக்கு கனிஷ்டர்களாய் இருந்தோம். நாங்கள் அவளுடன் வாசிக்க ஆரம்பித்த போது அவள் எடுத்த புஸ்தகம் வாசிக்கவும் அர்த்தம் சொல்லவும் பிழையில்லாமல் எழுதவும் கூட்டல் கழித்தல் பெருக்கள் முதலான கணக்குகள் பார்க்கவும் திறமையுள்ளவளாய் இருந்தாள். பிள்ளை பெற்றவளை பார்த்து மலடி பெருமூச்சு விட்டது போல் ஞானாம்பாளுடைய கல்வி திறமையை அறிந்தவுடனே எங்களுக்கு பொறாமையும் வெட்கமும் உண்டாகி அன்று முதல் நாங்கள் கல்வியில் அதிக கவனம் வைக்க தொடங்கினோம். சீக்கிரத்தில் அவளை வித்தையில் வெல்ல வேண்டும் என்பது எங்களுடைய மனோரதமாய் இருந்தது. நாங்கள் எவ்வளவு பிரயாசைப்பட்டு படித்தாலும் அவளும் மேலும் மேலும் படித்து தினந்தோறும் கல்வியில் அபிவிருத்தி அடைந்து வந்தபடியால் அவளுடைய ஓட்டத்தை பிடிக்க எங்களால் முடியவில்லை. எட்டி எட்டி பார்த்தும் எட்டாமையினால் கொட்டாவி விட தொடங்கினோம். ஆயினும் அவளுடன் சேர்ந்து படிக்கும்படியான பாக்கியம் எங்களுக்கு கிடைத்த பிற்பாடு நாங்களும் கல்வியில் முயன்று கல்விமான்கள் என்கிற பெயரும் பிரதிஷ்டையும் பெற்றோம். ஞானாம்பாள் அதிகமாக படித்திருக்கின்றோம் என்கிற வித்யா கர்வம் இல்லாமல் சுத்த நிகர்வ சிரோமணியாய் இருந்தாள். நாங்கள் கல்வியில் தனக்கு குறைவாயிருப்பதற்காக வருத்தப்படுகிறோம் என்று தெரிந்து கொண்டு அந்த வருத்தத்தை நீக்கும் பொருட்டு எங்களை பார்த்து, ஞானாம்பாள் சொல்கிறாள், ஸ்திரீகள் எவ்வளவு படித்தாலும் புருஷர்களை வெல்ல மாட்டார்கள். ஸ்திரீகள் சொற்ப காலத்தில் வளர்ந்து புஷ்பித்து சீக்கிரத்தில் கெட்டு போகிற சிறு செடிகளுக்கு சமானமானவர்களாயிருக்கிறார்கள். புருஷர்களோ என்றால் வெகுநாள் தாமதப்பட்டு வளர்ந்து நெடுநாள் வரைக்கும் பலன் கொடுக்கிற விருட்சங்களுக்கு சமானமாயிருக்கிறார்கள். ஸ்திரீகளுக்கு யவ்வனமும் புத்தியும் சீக்கிரத்தில் வந்து சீக்கிரத்தில் மாறி போகின்றன. புருஷர்களுக்கு யவ்வனமும் புத்தியும் தாமதித்து வருகிறபடியால் நெடுங்காலம் நீடித்திருக்கிறது என்றாள். அதை கேட்ட உடனே எங்களுடைய வெட்கம் நீங்கி நாங்கள் மேலும் மேலும் கல்வியில் முயல மனோ உற்சாகம் உண்டாயிற்று. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களின் பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 3 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை உங்களுக்காக வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.